தென்றல் அக்டோபர் 2013 இதழில் எழுத்தாளர் சிறுகதை மூலம் V.S. கான்டேக்கர் தமிழில் கா ஸ்ரீஸ்ரீ க்ரௌஞ்சவதம் நாவலின் ஒரு பகுதி ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். 4-5 நாளைக்கு முன்னால் தான் நாமநகரத்திலிருந்து வந்தேன். வசுவந்தராவை கேட்காமல் தான் அவரிடம் என்ன சொல்வது, தந்தையை சுதி சேர்த்து வாசித்தாலந்தி வீணையிலிருந்து இன்னிசை வெளிவருவதில்லை. மனம் இணையாத போது குடும்பத்தில் சுகம் எங்கிருந்து வரும்? நடந்து போனதை பற்றியோ இப்போது நடப்பதை பற்றியோ யாரை குற்றம் சொல்வது? வசுவந்தராவின் சுபாவம் சற்று வேறு விதமாக இருந்திருந்தால் நல்லது என்று ஒரு சமயம் தோன்றுகிறது. நாக்கை போலவே மனதுக்கும் வெறும் தித்திப்பு விரைவில் தெவிட்டுகிறது. காரமும் கசப்பும் யாருக்குமே வேண்டியிருப்பதில்லை. புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவைதான் அநேகமாக பிடிக்கிறது. சிறு வயதில் திராட்சையை விட நெல்லிக்கனி எனக்கு அதிகமாக பிடிக்கும். நம் சுலோ உலகத்துக்கே புதுமையானவள் என்று அம்மா சொல்லுவாள். உண்மையில் நான் உலகத்துக்கே புதுமையானவள் தானா? வசுவந்தராவை போன்ற குணமும் செல்வமும் பொருந்திய கணவன் கிடைப்பதற்கு பூர்வ ஜென்மத்தில் தவம் செய்திருக்க வேண்டும் என்ற பேச்சை கேட்டு கேட்டு ராமநகரத்தில் என் காது புளித்து விட்டது. அவரோடு சுகமாக குடித்தனம் நடத்த என்னால் ஏனோ முடியவில்லை. அவர் சிறிதளவாவது திலீபனை போல் இருக்க வேண்டும். கொஞ்சமாவது வீரம், கொஞ்சமாவது பராக்கிரமம், கொஞ்சமாவது என்னுடைய திலீபன் உலகத்துக்கு அவன் தினகரன். அவன் என்ன ஆக போகிறானோ அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று ராமநகரத்தில் எல்லோரும் சொன்னார்கள். நான் வந்தபோது ரயிலிலும் அதே வார்த்தைதான் காதில் விழுந்தது. திலீபனுக்கு தூக்கு தண்டனை? குழந்தை பிராயத்திலே எந்த முகத்தை பார்த்து என்னை நானே மறந்து விடுவது வழக்கமோ அந்த முகத்தை ஒரு கருப்பு துணி போட்டு மூடப்போகிறார்கள். எந்த கழுத்தை இருக அணைத்துக் கொண்டு விசித்து விசித்து அழ வேண்டும் என்று நான் அடிக்கடி நினைப்பதுண்டோ அந்த கழுத்தை சுற்றி தூக்கு கயிற்றை வளைத்து ராமநகரத்து சிறையிலே. அட கடவுளே, நான் எவ்வளவு பயங்கொள்ளி! இதையெல்லாம் மறப்பதற்காக ராமநகரத்திலிருந்து ஓடி வந்தேன். உயிருக்கு பயந்து வளையை நோக்கி ஓடும் முயல் போல ஓடி வந்தேன். வளைக்குள்ளே முயலை யாரும் வேட்டையாடுவதில்லை. அதுபோல நாமும் பிறந்த வீட்டில் பாதுகாப்போடு இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் வந்த காரணத்தை அப்பாவிடம் சொல்ல கொஞ்சம் கூட துணிவு ஏற்படவில்லை. அரைக்கதவை உப்புறம் தாழ்த்து கொண்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடி வெறித்த பார்வையோடு வெளியே பார்ப்பது, இல்லாவிட்டால் தலையணியில் முகத்தை புதைத்துக் கொண்டு ஓயாமல் அழுவது, இவற்றை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு தோன்றவில்லை. வந்த அன்று எனக்கு ஒரே சோர்வாக இருந்தது. சாப்பாடு ஆனதும் படுக்கையில் போய் சாய்ந்தேன். உடல் அறுத்திருந்ததனாலோ என்னவோ உடனே கண்ணயர்ந்து விட்டேன். நள்ளிரவு இருக்கும், திடீரென்று கண் விழித்தேன். என் உடல் முழுவதும் நடுங்கியது. ஒரே அடியாக வேர்த்து கொட்டியது. கண்ணை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தேன். என்ன அறையில்தான் நான் இருக்கிறேன் என்று நம்பவே முடியவில்லை. கண்ணெதிரே அந்த பயங்கரமான கனவு தெரிந்தது. திலீபனுடைய கழுத்தை சுற்றி அந்த பாச கயிறு, உள்ளுக்கு இழுத்துச் சென்ற அந்த விகாரமான கண்கள், வெளியே நீண்டு தொங்கிய அந்த நாக்கு. சிறுவயதில் ஏதாவது பயம் தோன்றினால் நான் அப்பாவிடம் குடுகுடுவென்று ஓடிப்போய் அவரை கட்டி அணைத்துக் கொண்டு அவர் மடியில் ஒளிந்து கொள்வது வழக்கம். ஆனால் இன்று நான் பெரியவளாகிவிட்டேன். அப்பாவை கட்டிக்கொண்டு அழுவது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. பெரியவர்களாவதே ஒரு சாபம்தான் என்று இந்த மாதிரி சமயத்தில் தோன்றுகிறது. என் துன்பங்களை அப்பாவிடம் கூட சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டிய நாள் வந்துவிட்டது. அந்த பயங்கர கனவு மறுபடி தென்படுமோ என்னவோ என்ற எண்ணத்தினால் அப்புறம் தூங்க எனக்கு பயமாக இருந்தது. சிறு பிராயத்தில் என் பிடிவாதத்துக்கு யாரும் மசியாவிட்டால் நான் அழுது அழுது உறங்கி விடுவேன். அப்போது ஒரு அழகிய வனதேவதை எனக்கு வேண்டிய பொருளை கனவில் கொண்டு வந்து கொடுப்பாள். ஆனால் இன்றைக்கு எந்த வனதேவதையும் என் கனவில் வருவதாக இல்லை. திலீபனை விடுவிப்பதாக இல்லை. திலீபன், திலீபன், திலீபன். ஜபமாலையை கையில் வைத்துக் கொண்டு அவன் பெயரை ஓயாமல் ஜபித்து தனிமையில் நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் அதனால் என்ன பயன்? ஓவிய காட்சியில் நான் விலைக்கு வாங்கிய க்ரௌஞ்சபதம் என்ற படத்தை பார்த்து திலீபன் என்னை எவ்வளவு பரிகாசம் செய்தான்! எந்த புரட்சியும் கண்ணீரினால் நடப்பதில்லை. புரட்சிக்கு பிடித்தமான நைவேத்தியம் ஒன்றே ஒன்றுதான், அதாவது அன்பர்களின் ரத்தம் என்று அவன் சொன்னான். அவனுடைய பேச்சு அப்போது எனக்கு விசித்திரமாக தோன்றிற்று. இப்போது என்ன, நான் திலீபனுக்கு என் ரத்தத்தை சிந்த தயாராகிவிட்டாலும் கூட அதனால் அவன் விடுதலை பெறுவானா? மாட்டான். எனக்கு தூக்கமே வரவில்லை. ஒளியை கண்டால் பயமாக இருக்கிறது. உட்கார்ந்து உடம்பு மரத்து போகிறது. விளக்கை அணைத்து விட்டு இருட்டில் இருக்கையில் படுக்கையில் போய் விழுகிறேன். அந்த இருட்டில் எனக்கு என் வாழ்க்கை படம் தென்படுகிறது. அந்த படத்தில் மிகவும் சிக்கலான நிகழ்ச்சி இப்போது ஆரம்பித்திருக்கிறது. அதன் முடிவு என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும், நோயாளிக்கு பொறுக்க முடியாத வேதனை இருந்தால் மயக்க மருந்து கொடுப்பார்கள். நானும் மனத்தை அப்படித்தான் மயக்க நிலையில் வைத்திருக்க போகிறேன். பழைய நினைவுகள் மாந்தருக்கு அளவற்ற மகிழ்ச்சி தருகின்றன. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பழக பழக புளிப்பும் இனிப்பும் கலந்து ருசியாக இருக்கும். வாழ்க்கையின் பழைய நினைவுகளும் அதை போலவே சுவை நிரம்பியவை. ஆவணி மாதம் நான் பிறந்தேன். கோகுல அஷ்டமி என்று நோவெடுக்க ஆரம்பித்ததும் இன்று அஷ்டமி, எனக்கு பிள்ளைதான் பிறக்கும், அதற்கு நான் கிருஷ்ணன் என்று பெயரிடப் போகிறேன் என்று அம்மா உரு போட்டாளாம். மனிதன் தன் சின்னஞ்சிறிய ஆசைகளை கொண்டு கோட்டை கட்டுகிறான். ஆனால் விதி ஒன்று இருக்கிறதே, அது விஷம கொடுக்கான பையனை போன்றது. அந்த சின்னஞ்சிறு கோட்டைகளை தகர்த்து எரிவதில் அதற்கு விந்தையான மகிழ்ச்சி. என்ன என்று அம்மா மருத்துவச்சியை கேட்டாள். பெண் குழந்தை என்று அவள் பதில் சொன்னாள். அம்மாவின் ஆனந்தம் சிறிது தணிந்தது. அறைக்கு வெளியே அமைதியின்றி அங்கும் இங்கும் நடைபோட்ட அப்பாவுக்கு மட்டும் இதை கேட்டு பேரின்பம் உண்டாயிற்று. நான் பெண்தான் வேண்டும் என்று விரும்பினேன், இந்த காலத்தில் பையன்களை விட பெண்கள் அதிகம் கெட்டிக்காரர்கள் என்று அவர் அப்புறம் அம்மாவிடம் பல தடவை சொன்னதுண்டு. ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்று அம்மா எனக்கு ஆளாத்தி சுற்றி காட்டுவாள். அப்போது அவள் கண்ணிலே ஆனந்த ஜோதி மிளிரும். ஆனால் பிறகு அவள் தனியே சாப்பிட உட்காரும் போது சோற்றை உருட்டி கையிலே வைத்துக் கொண்டிருப்பாள். அது என் 8வது பிறந்த நாளோ 9வது பிறந்த நாளோ சரியாக நினைவில்லை. அன்று நான் நிறைய கூழ்வடாம் சாப்பிட்டேன். வெளியே வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகியிருக்காது. அதற்குள் நல்ல தாகம் எடுத்தது. சமையலறைக்கு போனேன். அம்மா தனியாக உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் கையில் இருந்த கவளம் அப்படியே இருந்தது. அவள் எங்கேயோ கவனமாக இருந்தாள். அவளை நான் உற்று பார்த்தேன். அவளுடைய கண் இமைகளில் ஈரம் படிந்திருப்பதாக எனக்கு தோன்றிற்று. நான் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு என்னம்மா நடந்தது என்று கேட்டேன். ஒன்றுமில்லையே என்று அவள் பதில் சொன்னாள். சும்மாதான் ஒருத்தர் அழுவார்களாக்கும் என்று நான் பாட்டி கிழவி போல கேட்டேன். கரிகாய் நறுக்கும் போது விரலில் பட்டது. அந்த காயத்தில் சாம்பார் எரிகிறது. எங்கே பார்க்கலாம்? அம்மா அந்த காயத்தை காண்பிக்கவே இல்லை. அவள் என்னை ஏமாற்றுகிறாள் என்று நிச்சயமாக தெரிந்துவிட்டது. நான் நீதி பாடலை ஒப்பிப்பது போல எடுப்பான குரலில் ஒருபோதும் பொய் பேசாதே என்றேன். வெயிலும் மழையும் ஒன்றின அவள் கண்களில் நீர் இருந்தது. இதழில் முறுவல் இருந்தது. அவள் என்னை அருகில் இழுத்து முத்தமிட்டு நீ மகா பொல்லாதவள் என்றாள். அம்மா எச்சில் வாயோடு ஈந்த முத்தம் அது என் உதட்டில் பட்டதும் என் உடலில் ஒவ்வொரு அணுவும் ஆனந்த தாண்டவம் ஆடியது. கடைசியில் அம்மா தன் கண்ணீருக்கு காரணம் சொன்னாள். என் சுலோ பிள்ளையாக பிறந்திருக்க கூடாதா என்பதுதான் அவளுடைய குறை. சிறு குழந்தை என்பது அந்த வீட்டுக்கு ரேடியோ. வீட்டில் இந்த கட்டிலுள்ள செய்தியை அந்த கட்டுக்கு ஒரு கணத்திலேயே அறிவிக்க அது பயன்படுகிறது. அம்மா சாப்பிடும்போது அழுதாள் என்ற செய்தி உடனே அப்பாவுக்கும் எட்டியது. அன்று அப்பா அம்மாவிடம் உட்கார்ந்து வெகு நேரம் என்னென்னவோ சமாதானம் சொன்னார். அதெல்லாம் இப்போது ஞாபகம் இல்லை. ஆனால் மழை ஒரு பாட்டம் பெய்து சற்று நேரம் நின்று மறுபடி ஒரு பாட்டம் ஆரம்பிப்பது போல இருந்தது அவருடைய பேச்சு. ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி அவர் படித்திருந்த அத்தனை விஷயத்தையும் அம்மாவிடம் சொன்னார். எவனாவது ஒரு சுருக்கெழுத்தாளன் என்று அவர் பேச்சை குறித்துக் கொண்டிருந்தால் அப்பாவின் பெயரால் ஒரு நல்ல கட்டுரை வெளியாகி இருக்கும். அப்பா இவ்வளவு அறிவாளி, இவ்வளவு பெரிய பேச்சாளர், உன்னதமான இலக்கியத்தை இடைவிடாமல் வழிபடுபவர். அன்றாட சில்லறை செய்திகளை பிரசுரிக்கும் பத்திரிகைகளை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். இதெல்லாம் இருந்தும் அவர் தம் வாழ்க்கையில் தம் கையால் ஒரு புத்தகம் கூட எழுதியதில்லை. ஆகையினால்தான் இந்த பழைய சம்பவங்கள் என் நினைவுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் ஒரு சுருக்கெழுத்தாளன் இல்லாமல் போனானே என்று தோன்றுகிறது. அப்பாவின் அன்றைய பேச்சிலே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது மட்டும் ஞாபகம் இருப்பதற்கு என்ன காரணம்? மங்கி போன பழைய போட்டோவிலே நம் உருவத்தை மாத்திரம் நாம் சட்டென்று கண்டுபிடித்து விடுகிறோம் அல்லவா? அது போன்றதுதான் இதுவும். பெண் பிறந்ததற்காக நீ இப்படி வருத்தப்பட வேண்டியதில்லை. பெண்களும் வீரச் செயல் புரிந்திருக்கிறார்கள். கண்ணன் கம்சனை கொன்றான் என்பது சரி. ஆனால் கண்ணனுடைய அக்காவும் கம்சனை நன்றாக திணறடித்தாள். அவள் பிறந்ததும் கம்சன் அவளை உயர தூக்கியதுதான் தாமதம். உடனே அவள் மின்னல் வேகத்தில் அவன் கையில் இருந்து நழுவி ஆகாயத்தில் பறந்து போய்விட்டாள். நம் சுலோவும் அப்படித்தான் இருப்பாள் மின்னலாக என்று அவர் அம்மாவிடம் சொன்னார். அம்மாவுக்கு சமாதானமாக அவர் சில சமயம் இப்படி புராண கதைகளை சொல்வதுண்டு. பொதுவாக புராண கதைகள் எல்லாமே கட்டுக்கதைகள் என்பதுதான் அவருடைய கொள்கை. நம் சுலோவும் அப்படித்தான் இருப்பாள் மின்னலாக என்று அவர் சொன்ன போது அவருடைய கண்ணிலே தென்பட்ட பெருமையை இன்னமும் நான் மறக்கவில்லை. நான் மின்னலாக வெட்டி மின்னினேனா? இல்லை. ஏன் மின்னவில்லை? எனக்கு என்ன குறை இருந்தது? ஆண் பிள்ளைக்கு கூட கிடைப்பதற்குரிய கல்வி பயிற்சியை அப்பா எனக்கு அளித்தார். பின்னே அப்படியிருந்தும் நான் ஏன் மின்னலாகவில்லை? இனிமேலாவது நான் மின்னலாக முடியாதா? கண்ணனுடைய அந்த மின்னல் அக்கா தன்னை மட்டும்தான் சிறையில் இருந்து விடுவித்துக் கொண்டாள். ஆனால் நான் திலீபனை ஒரு சமஸ்தானத்து சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டுமே. பழிவாங்கும் நோக்கத்தோடு சமஸ்தான அதிகாரிகள் அவனுடைய கழுத்தில் பாசவலை வீசி இருக்கிறார்கள். அடியம்மா, அந்த காட்சியை நினைத்துக் கொண்டாலே என் உடல் நடுங்குகிறதே. திலீபா, அடே திலீபா, நீ எதற்காக அடா என் வாழ்க்கையில் வந்தாய்? இருட்டை நீக்க விளக்கு முன் வருகிறது. அப்போது இருட்டில் மறைந்திருக்கும் காற்று விளக்கை அணைத்து விடுகிறது. இப்படித்தானேடா ஆயிற்று உன் வாழ்வு? ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.